பிரார்த்தனையால் ஆகாத விஷயங்களே கிடையாது. இரண்டாவது, உலகத்துக்காக எவன் கவலைப்படுகிறானோ அவன் உத்தமன். அடுத்தவனை பத்தி கவலையே படாதவன் அதமன். தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடியவன் மத்தியமன். அட்லீஸ்ட் அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கிறான். உத்தமன் யாருன்னா, தன்னை ஒழித்தாகலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானே அவன் உத்தமன். உத்தமோத்தவனாக இவர் கச்சியப்பு முனிவர் சிவாச்சாரியார் அவர் நினைக்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம் இது நல்லது நடக்க வேண்டுமே, இப்படி மக்கள் மக்களாக இருக்கிறார்களே. பார்த்தோம் நம்ம முதல்லயே, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, அதுலேயும் குன்குருடு செவிடுபேடி நீங்கி பிறத்தல் அரிது. குன்குருடு செவிடுபேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த ஞானம் கல்வி நயந்தாலும் கூட இறைவனை பற்றி தோழக்கூடிய கருத்து யாருக்கும் வர்றதில்லை. எல்லாம் இருக்கு. படிப்பெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா, ஏமாத்துறதுக்கு தான் படிப்பு பயன்படும். இல்லை, இறைவன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான், இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் படிப்பு பயன்படுகிறது. ஆனா படிப்பினாலே இறைவனை அடைவதற்கு இந்த படிப்பு கருவியாக இருக்க வேண்டும். இவர் பார்த்த இவருடைய விருத்தத்தின் காரணத்தினாலே இப்படி புராணங்கள் இருந்தும் கூட இந்த சைவ சித்தாந்தமும் இந்த சித்தாந்த கருத்துக்கள் இறைவனை பற்றிய தன்மைகள் யாருக்கும் தெரியலையேங்கிற கவலை வந்தது, பிரார்த்தனை வந்தது. அதன் மூலமாக இறைவனுடைய கந்தனின் கருணையும் வந்தது. அவன் கனவிலே தோன்றினானா, முருகப்பெருமான் கனவிலே தோன்றி, கச்சியப்பரே என்னுடைய சரித்திரத்தை நீ தமிழிலே பாடுன்னு சொன்னான். நான் மறந்த, அடேயப்பா நாம நாலு பேருக்கு தண்டோரா படிச்சு சொல்லுவேன், நான் பேசுறேன் 40 பேருக்கு சொல்லுவோம், நான் சொல்லிட்டு இருப்பேன். அவர் என்னடா முருகப்பெருமான் சொல்லும் பொழுது கேட்டார், முருகப்பெருமானே அதை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாயே எனக்கு தகுதி கிடையாது, தகுதியே இல்லாத என்ன கொண்டு போய் நீ சொல்ல சொல்றிய, என்ன ஆகும் அது? நாய்க்கு என்ன தகுதி உண்டு? தான் உண்டதை கக்கி மீண்டும் உண்ணக்கூடிய தகுதியே இல்லாத தகுதி உண்டு. பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு சம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வனே என்று சொல்லும்படியாக, என்றைக்கும் கடையாக நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று எனக்கு அதுக்கும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்ன கொண்டு போய் பாடுன்னு சொல்லி எப்படி பாடுவேன்? கவலைப்படாத, நானே அடி எடுத்து கொடுக்கிறேன், நானே சக்தியும் கொடுக்கிறேன், உனக்கு வன்மையையும் கொடுக்கிறேன். திகட சக்கர என்று அடி எடுத்து கொடுத்தான் முருகப்பெருமான், அவருக்கு வன்மையையும் கொடுத்தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், நான் பாடுவேன் நான் செய்கிறேன் என்பதெல்லாம் இறைவனிடத்துல நடக்காத விஷயங்கள். இது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எத்தனை பேர் படிச்சிருப்போம், எத்தனை பேர் தமிழ் படித்திருப்பார்கள், ஆனா அதுல எத்தனை பேர் திருப்புகள் படிப்பார்கள், எத்தனை பேர் கந்தர் அனுபூதி படிப்பார்கள். தாய்மானவர் சொல்வார், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கு நாள் என்னாலோ என்று சொல்லுவார். ஐயா அருணகிரியப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யாருன்னு சத்தியமான வார்த்தை உன்னை தவிர யாரியா சொன்னா அப்படின்னு கேட்பார். அதுக்காக நம்ம பிடிச்சிடுறோமா, அருணகிரியா அதை சொன்னதெல்லாம் நம்ம ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறோமா? இல்லை, என்றைக்கா திருப்பூரை போய் படித்து பார்க்கிறோமா? ஏன்னா நாமும் தமிழ் படித்திருக்கிறோம், நமக்கும் தமிழ் தெரியும். இல்லை, தமிழ் தெரியாது, வேற ஏதாவது மொழி தெரியும், எந்த மொழி தெரிந்தாலும் சரி, அதுக்காக நம்ம போய் இறைவனை துதிப்பதற்கு பயன்படுத்துகிறோமா? கிடையாது. இந்த மொழியினால வேற என்னென்னலாம் படிக்க முடியுமோ, வேற என்னென்னலாம் பேச முடியுமோ அதைத்தான் செய்கிறோம். இந்த அங்கங்களை இறைவன் கொடுக்கிறான், வாக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான், மனத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான். எதுக்காகங்கிற காரணம் உண்டு. அந்த காரணங்களை விட்டு விட்டு எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அந்த பயன்பாடை விடுத்து விட்டு மற்ற எல்லா காரியத்தையும் அதன் மூலமாக பயன்படுத்துகிறோம். கத்தி இருக்கிறது, கத்தியால பலத்தை நறுக்கலாம், இன்னொருத்தனை கொல்லவும் செய்யலாம், கத்தி பயன்படுகிறது. அதே போலதான் இறைவன் கொடுத்த கரணங்கள், இவை எல்லாம் கருவிகள். இந்த கரணங்களை கொண்டு இறைவனை வழுத்த வேண்டுமே தவிர, இறைவனை வாழ்த்த வேண்டுமே தவிர, வேற எதாலையும் பண்ண முடியாது. இது கருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார்,
வாக்கும் உணதுள நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மருவாயோ. வாக்கும் உணதுள நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை வாழ்த்த.
அவனை வாழ்த்துவதற்காக வாக்கும் உணதுள நோக்கும் அருளுவன், எதுக்காக? புகழ் ஏற்றுவதற்காக, இறைவனுடைய புகழை ஏற்றுவதற்காக, இறைவனுடைய புகழை பாடுவதற்காக வாக்கையும் கொடுக்கிறான். வாக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எப்படி ஸ்தோத்திரம் பண்றது பகவானே? எனக்கு வாக்கு இருக்கு, ஆனா அவன் தான் தெரியும். ஆனா ஆனாவன்னா தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. எப்படி சேர்க்கிறது, எந்த சொல்லாரே எப்படி சொல்லுவேன், எப்படி பாடினரோ என்று சொல்லும்படியாக எப்படி பாடுவது? அதுக்கும் உனதுள நோக்கும் அருளுவன் ஏத்த, அவனை ஏத்துவதற்காக உள்ளக்கண் நோக்கும் அறிவூரி, உள்ளத்தை நோக்க அருள்வாயே என்று சொல்லும்படியாக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய குகனை பார்த்து அதன் மூலமாக வாக்கிலே துதிப்பதற்கு அவன் அருள் செய்கிறான். அவன் அருள் செய்தான், இவரும் பாட ஆரம்பிச்சார். தினமும் பாடல்களை பாடுவார், கொண்டு போய் பகவான் பக்கத்துல பாதத்தடியிலே இரவு வைத்து விட்டு வருவார். அடுத்த நாள் பார்த்தா அது திருத்தப்பட்டு இருக்கும். முதல்ல ப்ரூஃப் ரீடர் பார்த்தவர் முருகப்பெருமானா தான் இருக்கும். வியாசர் மாதிரி உட்கார்ந்து எழுதினார் அவர், நம்ம ஸ்டெனோகிராஃபர் மாதிரி விநாயகர் பெருமான் பார்த்தான்னா அவர் தண்ணி பார்த்தார். நான் எதுக்கு எழுதணும்? ப்ரூஃப் ரீட் பாக்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா தப்பு தப்பா எழுதி வச்சு விடலாம். ஆனா தப்பா எழுதி வச்சதை திருத்துறதுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் வேணும். அவங்களுக்கு எவன் எழுதுகிறானோ அவனுடைய மனோனோ அந்த மன ஓட்டமும் தெரிந்திருக்க வேண்டும். என்ன சொல்ல வர்றாருங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும், பாஷை தெரிஞ்சிருக்கணும், எல்லா விஷயமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், ஏன்னா இவரே கொடுத்த வாக்கு, இவரே கொடுத்த சொல், இவரே கொடுத்திருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் இவர் ப்ரூஃப் ரீட் பாக்குறாராம். முருகப்பெருமான் இவரே பாட்டு கொடுத்தார், இவரே பாட்டையும் திருத்த ஆரம்பிச்சார், திருத்தி எழுதினார். தினமும் 100-100 செய்யுட்களாக அப்படியே பாடிக்கொண்டு வந்தார். 10345 செய்யுட்களை முடிந்தது, கந்தபுராணமானது முடிந்தது. உடனே பரம சந்தோஷமாக அவருடைய பாதத்தடியில வைத்து எல்லாருக்கும் சொல்லி, இப்படி கந்தபுராணத்தை பாடியிருக்கிறேன், முருகப்பெருமானுடைய அருளின் கிருபையினாலே இதை அரங்கேற்றம் என்று வேண்டும் நினைத்தார். எல்லாரும் சேர்ந்தார்களாக, எப்பேற்பட்ட பொருள், எப்பேற்பட்ட சொன்னயம் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இதுக்கு அரங்கேற்றம் காஞ்சியிலே வைத்திருக்கிறார்கள். நல்ல நாள் பார்த்து எல்லா புலவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த இடத்துல சேர்ந்த பொழுது இவர் எல்லாருக்கும் அவை வணக்கம் சொன்னார், நமஸ்காரம் பண்ணார். முதல்ல எடுத்து பாடலை பாட ஆரம்பித்தார். திகட சக்கரே செம்முகம் ஐந்துளான் நிறுத்து. அங்கிருந்து ஒரு புலவர் எந்திரிச்சார். என்னன்னார், இல்ல இந்த திகட சக்கரங்கிறது எப்படி பிரிவுபடும்? அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது, திகழ் தசக்கரே செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் என்று சொன்னார். அப்ப அவர் கேட்டார், ஐயா தப்பா நினைச்சுக்கிட மாட்டான், நான் ஒன்னு நிறுத்தணும்னு இது சொல்லல. இந்த திகழ் தசக்கரங்கிறது எப்படி சந்தி சேரும் பொழுது திகட சக்கரன்னு ஆகும்? இதுக்கு தொல்காப்பியத்திலேயோ வேற எங்கேயும் ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி தெரியலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னார், எனக்கும் தெரியாதுன்னு. உங்களுக்கும் தெரியாது, எப்படி பாடினீங்க? நான் எங்க பாடினேன், பாட்டு வித்தான் பாடுகிறேன், ஆட்டு வித்தான் ஆடுகிறேன், எனக்கு தெரியாது. அவன் தான் வார்த்தை கொடுத்தான், அவன் தான் எழுதினான். எல்லாம் சரி, ஆனா இதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்க வேண்டும், இருந்தா தான் சரியா இருக்குங்க. எடுத்த ஒரு வரி பேச ஆரம்பிச்சவனே நிறுத்தாச்சு. நம்ம ஆளுங்க வந்து நல்லது பண்றாங்களோ இல்லையோ, கெட்டது பண்றது மட்டும் முதல்ல பண்ணும், 1008 தடங்கள் வரும். அதுக்கு இன்னொன்னு, இந்த சாஸ்திர ரீதியாக சொல்லும் பொழுது பெரியவர்களுக்கு வந்து விக்னங்கள், நல்ல விஷயங்களுக்கு தான் ஏராளமான விக்னங்கள் வரும், கெட்ட விஷயத்துக்கு விக்ரமே வராது. அது வந்து ரொம்ப எளிதாக சுலபமாக நடந்து கொண்டிருக்கும், அதுக்கு 100 சேருவோம். ஆனா நல்ல விஷயம் பண்ணணும்னா சிரேஷாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே ஏராளமான விக்னங்கள் வரும் என்று சாஸ்திர சம்பந்தமாக வாக்கியங்கள் சொல்லுவார்கள். வந்தது, இவர் ரொம்ப வருத்தப்பட்டு போய் முருகப்பெருமானிடத்துல முறையிட்டார். என்ன முருகா, நீ தான் கொடுத்த வாக்கியே இப்படி ஆகி போச்சு, இதுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லலாம். சொன்னது நீ, உள்ளே இருந்து பாடுவித்தது நீ, நான் போய் இதுக்கு எப்படி விளக்கம் சொல்ல? நீ தான் சொல்லணும், நான் என்ன பண்ண, கொடுத்தது நீ ஏன் சொல்லிக்கோங்கிற மாதிரி அவரிடத்திலேயே விட்ட உறங்கினார். அடுத்த நாள் ஆரம்பிச்சார். என்னங்க சந்தேகம் தெரியலாமான், கவலைப்படாதீங்க, தெரியறது கண்டிப்பா முருகப்பெருமான் சொல்லுவான். ஏன் கனவுல சொன்னான், கவலைப்படாதே, நானே சோழ தேசத்திலிருந்து ஒரு புலவன் வருகிறான், அவன் உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நீக்கி வைப்பான்னு முருகப்பெருமான் கனவுல சொன்னார். நம்பிக்கையா வந்திருந்த, இதுதான் முக்கியமான விஷயம். ஆஸ்திகத்துவம் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்லை, நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நடக்கிறது கிடையாது, நம்பிக்கையாலே தான் எல்லாம் நடக்கும் என்று சொல்வார்கள். இருந்த அப்போ ஒரு புலவர் இறந்து வந்த, அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு சோழ தேசத்தில இருந்து வரக்கூடிய புலவன், என்னிடத்திலே வீரசோழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது, இதுல சந்திப்படலம்னு ஒரு படலம் உண்டு, அதுல 18வது செய்யுள்ள இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. திகழ் தசக்கரங்கிறது இந்த இல்லும் தாவும் சேரும் பொழுது டான் மாறும், இதுக்கு சந்தி அந்த சேரக்கூடிய புணரக்கூடிய விதிகள் இருக்கின்றன என்று சொன்னார். ஓ அப்படி ஒண்ணு இருக்கிறதா என கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம பெரும்பாலான பேருக்கு இப்ப சாமி இல்லையே சாமி இல்லையேன்னு சொல்றோம். என்னன்னா அறகுறையா பார்த்து ஒரு யானையை பார்த்து துதிக்கையை பார்த்து ஓ இது எப்படி இருக்கிறது, உலக மாதிரி இருக்கிறது, காலை பார்த்து தூணு மாதிரி இருக்கிறது, வயிற்ற பார்த்து பானை மாதிரி இருக்கிறது, காதை பார்த்து உரம் மாதிரி இருக்கிறது, இப்படிதான் நம்ம நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னா முழுமையான ஒரு கண்ணோட்டம் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம் இதுதான் என்று ஆணித்தரவாக நிரூபிக்க நாம் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலே எல்லாவற்றிற்கும் அதிகனாக அதிகதிகம் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட இறைவனுக்கு எல்லாம் தெரியாத அவன் ஞான பண்டிதன், சகலாகம பண்டிதன் என்று விருது பெற்றவன் முருகப்பெருமான். சரஸ்வதியாக அந்த தாம்பூல யாரு வித்வத் சபையிலே மகாவித்வான் என்று அவர்கள் தேவசபையிலே நிர்ணயம் செய்தார்களாம். முருகப்பெருமான் அந்த தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டான், யாருமே ஆட்சேபிக்கல. காரணம் என்னன்னா இவன் தான் மகாவித்வான், சரஸ்வதியும் இருந்த இடத்துல நானே மகா பண்டிதன் என்று பண்டித சம்பாவனை அந்த தாம்பூலையை எடுத்துக் கொள்ளுகின்றானே இவன் தான் மகாவித்வான் குருபரன் என்று சொல்ல முடியாத முருகப்பெருமான் அங்கே இருந்த காரணத்தினாலே அவர் சொன்ன இங்க நடந்தது அவனுக்கு எல்லாம் தெரிந்த காரணத்தினாலே புலவரை அனுப்பினான். இவர் கொண்டு வந்து நூலை வைத்தார், சென்றார் மாயமாக மறைந்தார் வந்த புலவர். அவ்வளவுதான், நடு நடுங்கி போயிட்டாங்க சபையில் இருந்தவர்கள் எல்லாம். ஆஹா என்னமோ சாதாரணமா ஒரு நூல் ஏற்றுகிறார் அப்படின்னு நினைச்சோம், கிடையாது. இறைவனுடைய கருணையை நமக்கு கொடுக்கிறார். ஆனா இது மாதிரி தடங்கள் பல சமயங்கள்ல பிரயோஜனப்படும், அப்பதான் நமக்கு அதனுடைய சிறப்பு தெரியும். தடங்களே இல்லைன்னு சொன்னா இதுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு அபிராமி பட்டாரை கொண்டு போய் மேல நிறுத்தி வச்சு அரிகண்டம் பாடுறியா இல்ல நெருப்புல விந்து குடிக்கிறியான்னு சொல்லும் பொழுதுதான் என்ன ஆகும், இல்லை இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு போகணும் வரும் என்று சொல்லி அபிராமி பட்டாரத்தில இருந்து அபிராமி அந்த அறிவந்தது. அதே மாதிரிதான் வருவானா முருகப்பெருமான் வருவானா என்று சொல்லும் பொழுது அதலசேதடானாட அகிலமேறு மீதாட அபினதாடி தானாட என்று அவளோடு அன்று அருகுபூத வேதாளம் எல்லாம் ஆடும்படியாக முருகப்பெருமான் மகிழ்மாடி நீ ஆடி வர வேண்டும் என்று அருணகிரிநாதனே கொண்டு வந்து கொடுக்க முடிந்தது. ஏதாவது ஒரு சோதனை இருக்க வேண்டும், சோதனை சாதனையாக மாறும். எப்போ இறைவனுடைய அருள் இருக்கின்ற பட்சத்திலே எல்லாம் என்னாலேதான் நடக்கின்றது என்னாலேதான் நடக்கின்றது என்று எவன் நினைக்கிறானோ அவனால சாதிக்க முடியாது. இறைவன் சாதிக்க வைக்கிறான், இறைவன் நம்மை கருவியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறான். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ நகரத்துக்கு போனார் சர்வமத மகாசபையில பேசுறதுக்காக. போன பொழுது அவர் பின்னாலே அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சீடர் மெட்ராஸ்ல இருந்தவருக்கு எழுதுறார், கடிதம் எழுதுகிறார். அவர் சொல்றார் அங்க அத்தனை பேரும் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, அவங்களுடைய ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் பேசும்பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியல, கூப்பிடுற அவங்க போட்டோம், அப்புறம் பேசுறேன், அப்புறம் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். எல்லாரும் நினைச்சாங்க இந்த அளவுக்கு பேசவே தெரியாது, எங்கேயோ வந்துட்டாங்க அடிச்சு பிடிச்சி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்ட பொழுது தன்னுடைய குருநாதரையும் காளி மாதாவையும் பிரார்த்தனை செய்து நின்றாராம். இதுக்கு மேல ஆளு கிடையாது, பேசித்தான் ஆகணும். பேசுகின்ற பொழுது வெல்லும் சொல் என்று சொல்லும்படியாக ஒரு சொல் சொன்ன, உலகத்தை திசை திருப்பிய சொல் அது. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்ன அந்த வாக்கியம் இருக்கிறதே அது உலகத்தையே புரட்டி போட்டது. அவர் சொல்லுவார், நான் என்னுடைய குருநாதனை சரணடைந்தேன், காளியை சரணடைந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலே, நான் முட்டாளாக இருந்தேன், ஒன்றுமே தெரியவில்லை, விட்டுட்டேன், அப்ப அவன் என்னுடைய குருநாதன் என்னை ஏற்றுக்கொண்டான் பார்த்து கொண்டான் என்று சொல்லுகிறாரே. இப்ப நாம் இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த நடந்த விஷயங்கள் சரித்திரம் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக 100 வருடங்களுக்கு முன்பாக நடந்த விஷயம் என்று பார்க்கும் பொழுது என்னால ஒண்ணுமே கிடையாது அவனிடத்திலே விட்டேன் என்று சொல்லும் பொழுது இறைவன் கைதூக்குகிறான், அவன் நம்ம விட நல்லா பண்றான். இப்ப சோதனைகள் வரும் பொழுது என்னால முடியலேன்னு அவன் கையில அவன் காலிலே சரண் அடைந்தால் அவன் கையிலே நம்முடைய பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அவன் கைதூக்கி விடுகிறான், ஏன் என்னால முடியல, குழந்தை நடக்கிறது, என்னால முடியலன்னு சொன்னா அம்மா என்ன பண்ணுவா, விட்டுட்டு வந்துருவாள, குழந்தை இடுப்புல தூக்கிட்டு வருவா, நடக்கிற வலியும் மிச்சம் குழந்தைக்கு, போய் சேர வேண்டிய இடத்துக்கும் கொண்டு போய் தாய் சேர்க்கிறாள். அதே போலத்தான் நான் நடக்கிறவரை நடக்கிறேன், அப்புறம் அவன் என்னை தூக்கி செல்லுகிறான், முருகப்பெருமான் தூக்கி செல்லுகிறான். இங்க தூக்கி சென்றான். ஆதலினால் எல்லாருக்கும் புரிஞ்சதாக இந்த சோதனையில சாதனை வந்தது, முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சது, இப்பேற்பட்ட அருள் கிடைத்த பாக்கியவான்கள் என்று சொல்லி கொண்டாடுகின்றார்கள். அந்த கச்சியப்பருடைய கந்தபுராணத்தை அடியொற்றி நாம் பார்க்கின்ற பொழுது முதல் செய்யுளே முருகப்பெருமான் சும்மா சொல்லல, எடுத்துக் கொடுத்தவன் வாக்கே ஆனவன், வாக்கே எவன் தமிழாக இருக்கிறானோ, எவன் இந்த வாக் தத்துவமாக இருக்கிறானோ அவன் எடுத்துக் கொடுத்தான். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகல சக்கர யாவின் மணி ஆவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று அகடு அசக்கு அரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம். விநாயக பெருமானை தோற்றக்கூடிய போற்றக்கூடிய முதல் பாடல். இதுல சொல்லும் பொழுது ஒரு உயர்வினை விரிச்சு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு கொண்டு வர, விநாயக பெருமான் எவ்வளவு பெருசா இருக்கிறார், அவருடைய பெருமை எப்பேற்பட்டது, எப்படி கந்தபுராணமானது அளவாலேயும் மகிமையாலேயும் பெரியதாக இருக்கிறதோ. 400,000 ஸ்லோகங்கள் 18 புராணம், அதுல 100,000 ஸ்லோகம் கந்தபுராணம். இப்ப 18 புராணத்திலையும் 25% இதுவே இருக்குன்னா அளவால பெரியது சார். அளவாலேன்னு சொல்ல முடியுமா? பன்னி பல குட்டி போடுது, யானை ஒரு கன்றி இருக்கிறது. இப்ப யானை பெருசா பன்றி பெருசான்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா மகிமையாலேயும் பெரியது கந்தபுராணம். அதே போலத்தான் அவனுடைய மகிமையையும் அளவையும் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது விநாயக பெருமான் எப்படிப்பட்டவன்? விகட சக்கரன். இதுக்கு அழகான ஒரு சரித்திரத்தையும் கொண்டு வருகிறார். சபை விநாயக பெருமான் இருக்கக்கூடிய இடத்திலே கைலாயத்திலே, அப்ப என்ன செய்கின்றானா, நாராயணன் தன்னிடத்திலே சக்கரம் இருக்கின்றதாக, சக்கரம் மார்க்கு அருளியவார் என்று சிவபெருமானிடத்திலே இருந்து, சிவபெருமானுடைய ஆயுதம் சக்கரம், அதை திருமால் தவம் செய்து தான் பெற்றுக் கொண்டார். அந்த சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது விஸ்வக்சேனருக்கும் வந்தது. விஸ்வக்சேனர் என்ன பண்ணார், தனக்கு திருமாலினுடைய சக்கரம் இருக்கின்றது, ஈஸ்வரனுடைய படைக்கலம் என்று ஒரு கர்வம் வந்தது. இப்ப ஆடும் பொழுது அவர் அங்கே எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சபையிலே. வெண்டலை நக்க, கபாலமானது நக்க, விஸ்வக்சேனர் பார்த்திருக்கும் பொழுது இந்த கபாலமானது சக்கரத்தை விழுங்கி விடுகிறது. கபாலம் சக்கரத்தை விழுங்கி விட்டது. இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. கபாலம் சக்கரத்தை விழுங்க எப்படி திரும்பி வாங்கிறதுன்னு புரியல. இவர் கையில இருந்தா, இவர் ஆயுதமாக இருந்தா இவருக்கு தெரியும், இவர் ஆயுதம் இல்லை, ஆயுதத்தை எப்படி வாங்குறதுன்னு இவருக்கு தெரியல. அஸ்வத்தாமா எப்படி விட்டாலும் அஸ்திரம் விட்டாலும் அது மாதிரி அவருக்கு விடத்தான் தெரியும். சில பேருக்கு பேசத்தான் தெரியும், அமைதியா இருக்க தெரியாது. சில பேருக்கு அமைதியா இருக்க முடியும், பேசவும் முடியும். ஆனா அர்ஜுனனுக்கு ரெண்டையும் விடவும் முடியும், வாங்கவும் முடியும். நாராயணாஸ்திரத்தினுடைய பிரயோகமும் மீண்டும் வாங்கக்கூடியதும் அர்ஜுனனுக்கு தெரியும், ஆனால் இவனுக்கு தெரியாது. இது மாதிரி சில பேருக்கு விடுதாம பண்ண முடியும். இவருக்கு அஸ்திரம் வச்சிருந்த விட்டாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணாராம், இப்ப நம்ம தோப்புக்கரணம் போடுறோமே, அந்த தோப்புக்கரணத்தை போட்டாராம் விநாயக பெருமான் முன்னாடி. இது ரெண்டு விதமான சரித்திரங்கள் உண்டு. விநாயகர் சாப்பிட்டாரா இல்ல வெண்டலை அவர் கையிலே இருக்கக்கூடிய கபாலம் சாப்பிட்டதா, வீரபத்ரருடைய கையில இருந்த கபாலம் சாப்பிட்டதான்னு, எப்படி இருந்தாலும் அந்த சக்கரமானது சென்றது. தோர்பிக்கரணம் என்று, தோர்பின்னா சமஸ்கிருதத்துல இலக்கணம் சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் சிங்குலர் புளூரல் சொல்லிடுவோம், ஆனா அங்க அப்படி கிடையாது. ஒருமை இருமை பன்மை என்று மூன்று விதமான தன்மைகள் உண்டு. இந்த தோர்பிகின்னு வரக்கூடிய வார்த்தை பன்மையை குறிக்கும், அதாவது ரெண்டுக்கு மேற்பட்டதுன்னு. ஒருமையும் கிடையாது இருமையும் கிடையாது, இது பன்மை, அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடியது. கைகளாலே இவர் போட்டது அந்த உக்கி அல்லது தோப்புகரணம், நம்ம என்ன வேண்டாலும் சொல்லுவோம் இல்லையா, அது போட்டது என்னன்னு கேட்டா, நான்கு கரங்களினாலேயும், தன்னுடைய நான்கு கரங்களினாலேயும் தன்னுடைய காதை பிடிச்சு கொண்டு போட்டாராம். அதுக்கு பேர் தோப்புகரணம்னு. பரம சந்தோஷமா என்ன குழந்தை இல்லையா, ஆசுதோஷின்னு சிவபெருமானுக்கு பேர். க்ஷிப்ர பிரசாதமூர்த்தி உடனே சாதாரணமா பண்ணாலும், ஒரு உத்ரணி ஜலம் போட்டாலும் தலையில் போட்ட போதும் ஆஹான்னு குளிர்ந்துருவார். ஒரு வில்வ ஜலம் போட்டாலும் போதும் ரொம்ப பரம சந்தோஷமாயிடுவார். ஆசுதோஷி க்ஷிப்ர பிரசாதமூர்த்தின்னு அவருடைய பிள்ளை இல்லையா, பரம சந்தோஷமாச்சா உடனே திருப்பி கொடுத்தாராம். விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். அப்படி சக்கரத்தை மீண்டும் அவரை விகடம், அதாவது வேடிக்கை செய்ய வைத்து அவரு சக்கரத்தை எப்படி திருப்பி கொடுத்தாரோ அப்பேற்பட்டவனுடைய பாதங்களை போற்றுகிறோம். அவன் எப்பேற்பட்டவன், அதுக்கு உதாரணம் சொல்றார். திகழ் அவன் எப்பேற்பட்டவன், திகழ்த்த சக்கர செம்முகம் ஐந்துளான் இருக்கட்டும், அது கடைசியா வரலாம். சகட சக்கர தாமரை நாயகன், சகடம் சொன்னா தேருன்னு அர்த்தம். அதுல சக்கரமாக இருந்த தாமரைக்கு நாயகன் என்று சொல்லப்படக்கூடிய ஆதித்யன் சூரியன். சிவபெருமான் முப்புறங்களையும் எரிக்கச் சென்ற பொழுது மேருவே வில்லானது, ஆகாயமும் பூமியுமே அவனுக்கு ரத தட்டுக்களானது, சூரிய சந்திரங்கள் அவர்களுக்கு சக்கரங்களாக ஆனார்கள். ஒரு பக்கம் சூரியன் சக்கரனாக ஆனான். அந்த சூரியனாகின்ற சக்கரம் இருக்கின்றதே, அந்த சூரியன் மணியாக இருந்தால் அகடு அசக்கு அரவின் மணியாவுரை, அப்படி அந்த திருப்புர தகனத்திற்காக சென்ற பொழுது சிவபெருமானுடைய தேரிலே எவன் ஒருவன் சக்கரமாக இருந்தானோ, சிவபெருமான பத்தியும் சொல்லியாச்சு, விநாயக பெருமானை பத்தியும் சொல்லியாச்சு, அடுத்தது சொல்ற அப்பேற்பட்ட ஆதித்யன் இருக்கிறானே அவன் ஒரு மணி மாதிரி எங்கே இருக்கிறான், ஒரு பாம்பினுடைய தலையிலே இருக்கிறான். எந்த பாம்பு? வாசுகியினுடைய பாம்பு. விநாயகருக்கு அஷ்டோத்திரம் சொல்லும்போது நாகராஜ யக்ஞோபவீதபதே நமஹ ஸ்தூல துண்டாய நமஹ ஸ்தூல என்று சொல்லும்படியாக பெரிய பருத்த சரீரம், அந்த பெருத்த சரீரத்திலே போட்டுக்கொண்டிருக்கின்றான், எப்படி பெண்கள் ஒட்டியானம் போடுற மாதிரி அவர் இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கின்றார் பாம்பை, வாசுகி என்ற பெரிய பாம்பை அணிந்து கொண்டிருக்கின்றாராம். அப்படி தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின் மணியாவுரை, அப்படி அகடு அசக்கு என்று சொல்லும்படியாக இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பினுடைய தலையிலே மணியாக இருக்கிறான். இது நீங்க தஞ்சாவூர்ல பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும். அதான் ஒன்றை சொல்வதற்கு, இப்ப படம் வரைகிறாங்கன்னா பெருசா பனைமரம் வசரத்துக்கு பனைமரம் வசர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 இன்ச்சுக்கு பனைமரம் போட்டு பக்கத்துல 1 இன்ச்சுக்கு ஒரு கோபுரமோ இல்ல ஒரு பெரிய பங்களா மாதிரி போட்டாச்சுன்னா பனைமரம் ஒசரம்னு தெரியும். கம்பேரிட்டிவ் இது கொடுக்கணும், ரிலேட்டிவிட்டி அங்க கொடுத்தா தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தஞ்சாவூருக்கு யாராவது போனா தெரியும் அங்க துவாரபாலகர்கள் எவ்வளவு பெரியவர்கள். துவாரபாலகர்களே இப்படின்னா பெருவுடையார் பரா எப்படி இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நாகமானது பூமியை ஏந்தி கொண்டிருக்கின்றது, இந்த நாகத்தை அந்த நாகம் ஒரு வேழத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது, இந்த நாகமானது ஒரு சின்ன காலில அந்த அணி போல சதங்கை போல இருக்கிறது. பூமியையே தாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நாகம் காலில சதங்கமாக இருக்கணும்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும், அவன் ஆஃப்டர் ஆல் கேட் கீப்பர் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லலாம். அவ்வளவுதான், அவனே அப்படி வாசலிலே இருக்கக்கூடிய வாயில் காப்பான்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடியவன் எவ்வளவு பெரியவனா இருக்கணும். உருவிலேயே மட்டுமல்ல மகிமையிலே பெரியவன், அதை காண்பிப்பதற்காக சொல்லப்படும். இங்க அதனால தான் சொன்னார் சூரியன் உலகங்களுக்கெல்லாம் நாயகனா இருக்கிறான். அப்படிப்பட்ட சூரியன் ஒரு சின்ன மணி மாதிரி தலைமையில இருக்கிறான். எது? பாம்பு தலைமையில. அந்த பாம்பு எங்க இருக்கு? இடுப்புல இருக்கு. எந்த இடுப்புல இருக்கு? ஸ்தூலகுண்டாயனமஹா என்று பெரிய உருவமாக பருத்த சரீரமோடு யார் இருக்கிறாரோ அந்த விநாயக பெருமானுடைய இடுப்பிலே இருக்கிறது. அந்த விநாயக பெருமான் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படின்னா விநாயக பெருமானுடைய பெருமை என்ன? இதெல்லாம் சரி, புராண கருத்துக்களை சொன்னார். ஆனா முதல்ல ஒரு வார்த்தை ரொம்ப அழகா போட்டார், இது வந்து முருகனுடைய வாக்கு, மந்திரபரமான வாக்குங்கிறதுக்கு இதான் முக்கியமான விஷயம். திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான், விளங்கி நிற்கக்கூடிய நல்ல பெருமை படைத்திருக்கக்கூடிய 10 கைகளையும் செம்மையான முகங்களையும், செம்முகம்னா சிவப்பான முகம்னு இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது, 5 முகங்களையும் சிறப்புடைய 5 முகங்களையும் கொண்டிருக்கின்றான் விநாயக பெருமான். இதுல எத்தனை பேர் கவனித்தீர்கள் இந்த நுட்பம்னு எனக்கு தெரியாது. பலவிதமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திர சாஸ்திரத்துக்கு அடுத்தது வரலாம். திகழ் தசக்கர அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திகழ் என்று சொல்லக்கூடியவரே ஜோதிஷ், ஜோதிஷ்னா ஞானம் அர்த்தம். எந்த ஒரு ஞான பரமாக ஞானமே மயமாக இருக்கின்றானோ அந்த கந்தபெருமானை சொல்லும் பொழுது ஞானத்திலே இருந்து ஆரம்பிக்கின்றார். திகழக்கூடிய ஜோதிஷாக இருக்கக்கூடியது அப்பேற்பட்டது, ஞானமே வடிவானதாக இருக்கின்றது என்று ஆரம்பித்த அதான் முதல்ல திகழ். அடுத்தது உண்டு, இது எங்கெல்லாம் இருக்கிறது? தசக்கர, தசம்ங்கிறது 10, 10ங்கிறது 8 திக்கும் மேலையும் கீழையும். ஞானம் என்பதற்கு இப்படித்தான் கிடையாது. ஞானம் எல்லா திக்கிலேயும் மேலும் கீழும் பரவி நிற்கக்கூடியது ஞானம். வெல்லுவது வேல் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றிலேயும் பரவி நிற்கக்கூடிய ஞானமாக இருக்கின்றான. திகழ் தச, இது ஒண்ணு சார். அது என்ன பண்ணும்? கர, கரானா செய்யக்கூடியது. ஞானமானது நமக்கு ஞானத்தை செய்விக்கின்றது. திகழக்கூடிய இந்த ஞானம் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக கந்தபுராணமாக வந்திருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, திகழ் தசக்கரங்கிறது முதல்ல தீங்கிற எழுத்தானது தமிழினுடைய சிறப்பான அக்ஷரமான தகாரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும், இகாரம் என்று சொல்லக்கூடிய ஞான சக்தியினுடைய இகாரத்தையும், சமஸ்கிருத சொல்லும் பொழுது அம்பிகையினுடைய பதமாக இகாரமானது சொல்லப்படும். தகாரமும் இகாரமும் சேர்ந்து தீ என்று இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், மூன்றாவது, இது தகராகாசம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஞானாகாசமாக இருக்கப்படக்கூடிய வார்த்தையை, அந்த ஒரு பொருளை சொல்லக்கூடிய முதல் வார்த்தை தாங்கிற எழுத்து. அதுக்கு அருட்சக்தி உமையம்பிகையினுடைய சக்தி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த உமையம்பிகை வேற கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. ரெண்டு பேரையும் சேர்த்து முதல்ல போட்டார் தீ, திகழ் தசக்கர. அடுத்தது இந்த திரு என்று சொல்லும்படியாக எது ஸ்ரீகரமாக இருக்குமோ, எது மங்களகரமாக இருக்குமோ, மங்களம் என்ற சொல்லை எவன் வைத்திருக்கின்றானோ, அப்படி சிவன் என்று சொல்லக்கூடிய செம்மையை எது தருமோ அதை சுட்டி காட்டுவதற்காக தீ என்கின்ற எழுத்துல ஆரம்பிச்சார். அது திகழ சக்கரம். அது மட்டும் கிடையாது, இதுல நீங்கள் திகழ சக்கர என்று திகழ சக்கரான்னு பிரியுமே தவிர, பிரியாம படிக்கும் பொழுது திகழ சக்கரன்னு வரும். இந்த திகழ சக்கரங்கிற வார்த்தையிலே ஆறு வல்லின எழுத்துக்களிலே ஐந்து எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சத்யோஜாதம் பாமதேவம் என்று சொல்லப்படக்கூடிய எந்த பஞ்ச முகங்கள் இருக்கின்றதோ அந்த பஞ்சமுகங்களையும் எடுத்து, எது தேவையில்லாத எழுத்து ரகாரம் இருக்கிறதோ அதை எடுத்து போட்டார். எது வைக்க முடியுமோ திகழ சக்கர என்று த க ச ட எல்லாத்தையும் போட்டு ஐந்து விதமான வார்த்தைகளை இங்கே போட்டார் திகட சக்கர. அது மட்டும் கிடையாது, திகழ்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகங்களிலே அவன் ஒளி மயமானவனாக தெரிகிறான், ஜோதி ஸ்வரூபனாக இருக்கின்றான். ஞானம் ஜோதிஷாக வெளிப்படுகின்றது என்று ஜோதி ஸ்வரூப விஷயத்தை சொல்வதற்காக திகழ் என்று அங்கேயும் ஆரம்பித்து, சிம்முகம் என்று செம்மையையும் சொல்லி, பிறகு தாமரை நாயகன் என்று தாமரையை அலர்த்துவிக்கக்கூடிய சூரியனையும் சொல்லி, அடுத்தது மணி என்று சொல்லி, எல்லா இடத்திலேயும் ஒவ்வொரு பதத்திலேயும் ஒளியை சுட்டி காட்டக்கூடிய விஷயத்தை சொல்லி, ஒளிமயமானதாக இருந்து ஒளியிலே இருந்து தோன்றியவன் எவன் இருக்கின்றானோ, சக்தி பூகு என்று சொல்லும்படியாக இவன் சக்தியிலே இருந்து தோன்றினானோ, அக்னி பூகு என்று சொல்லும்படியாக இவன் இறைவனுடைய முகத்திலே இருந்து அந்த ஜோதிஷிலே இருந்து பிறந்தினானோ, அப்பேற்பட்ட முருகப்பெருமானை சொல்லக்கூடியது என்று சொல்லும்படியாக நான்கு இடத்திலேயும் இறைவனுடைய திகழக்கூடிய ஜோதி சுரூபத்தை சொல்லி திகழ் தசக்கர என்று ஆரம்பித்தார். சரி, இதெல்லாம் வந்து நமக்கு வார்த்தைகளிலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று உண்டு, இது சொல்லக்கூடிய உருவம் என்ன? பத்து கரங்களும் ஐந்து முகங்களுமாக இருக்கக்கூடிய விநாயகர், ஹேரம்பர் என்று சொல்லக்கூடிய 32 மூர்த்திகளிலே இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான உருவம். இந்த உருவத்தை கொண்டிருக்கக்கூடியவருக்கு பத்து கரங்களும் வரதாபயமும் கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுடைய முக்கியமான நோக்கம், அந்த விநாயக பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்கும், இப்படிப்பட்ட ஒரு கிரியையிலே அல்லது இந்த ஹேரம்ப விநாயகருடைய உபாசனையிலே ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சத்ருக்ஷயம் என்று சொல்லுவார்கள், எதிரிகளை அழிப்பதற்காக ஹேரம்ப விநாயகரை தொழுகின்றார்கள். காரணம் என்னன்னா, விநாயக பெருமான் சிம்ம வாகனராக பஞ்ச முகங்களோடு, பத்து கரங்களோடு, எட்டு கரங்களிலே ஆயுதங்கள் ஏந்தி, இரண்டு கரங்களிலே வரதாவயங்களோடு இருக்கின்றார். அப்படி எதிரிகளை நசிக்க செய்வதற்காக தோன்றக்கூடிய ஒரு ஹேரம்ப கணபதி என்று சொல்லும்படியாக வெண்மை நிறை படைத்தவராக இருக்கிறார். இங்கே செம்முகம் என்று ஏன் சொன்னார்? அடுத்த விஷயம் வரும். செம்மையாக இருக்கப்பட்ட முகங்கிறதும் ஒரு அர்த்தம். ஆனால் மகாகணபதியினுடைய மந்திர பிரதானமாக இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, அருணவர்ணமாக சிவன் சிவப்பு, அம்பிகை சிவப்பு, முருகப்பெருமான் சிவப்பு, விநாயக பெருமானுடைய முக்கியமான மந்திரசாஸ்திரத்திலே சொல்லப்படக்கூடிய மகாகணபதி எல்லாம் சிவப்பு, எல்லாமே செம்மையை குறிக்கக்கூடியது. இந்த நான்கு பேரும் ஒரு சதுரம்னு போட்டார், முதற் சதுரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு இன்னொரு அருமையான பொருளும் வரும். சதுரம் என்பதுதான் இங்கே மூலாதார சக்கரமாக இருக்கப்பட்டது. அந்த சதுரம் என்ற சக்கரத்திலே மூலாதார க்ஷேத்திர அதிபதியாக இருக்கப்பட்டவர் ஹேரம்ப கணபதி, கணபதியாக இருக்கிறார். இந்த ஹேரம்ப கணபதியினுடைய மந்திர பிரதானமாக வைத்து திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான் என்று சொல்லும்படியாக ஐந்து முகங்களையும் சிம்ம வாகனத்தையும் கொண்டிருக்கக்கூடிய, பத்து கரங்களை ஏந்தியிருக்கக்கூடிய, பத்து கரங்களோடு நமக்கு சத்ருக்ஷயத்தை செய்யக்கூடிய ஹேரம்ப கணபதியை இங்கே சொன்னார். சத்ருக்ஷயத்தை சொல்லக்கூடியவர் அதனால்தான் விகட சக்கரம் என்று, எந்த சத்ருக்களை அழிப்பதற்காக சக்கரம் பயன்படுகிறதோ அந்த சக்கரத்தையும் கொண்டு வந்து கடைசியில வைத்தார். விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவான். அது என்னது மெய்ப்பதம் அப்படின்னா பொய்ப்பதம்னு ஏதாவது உண்டா? ஒருத்தரை கடவுளை பத்தி சொல்லும் பொழுது மெய்ப்பதம் என்ன பொய்ப்பதம் என்ன ரெண்டு வரும் இல்லையா? அவன் அருளே பதமாக இருக்கிறது, அதனால அவன் அருளை நாம் வணங்குகிறோம், எல்லாம் சரி. ஆனா மெய்ப்பதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் தான் மெய்ப்பதம். காரணம் என்னன்னா, சிவன் என்கின்ற ஒரு சக்தி நான்கு வடிவங்களாக பீகின்றது. சிவம் என்கின்ற ஒரு சக்தி சிவனாக இருக்கின்றது, சக்தியாக இருக்கின்றது, முருகப்பெருமானாக இருக்கின்றது, விநாயகராக இருக்கின்றது. நம்ம இந்த மூணு பேரும் திருப்புடின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சிவன் சக்தி ஸ்கந்தனுடைய சாமியத்தை நம்ம பின்னாடி போக போக குமார சம்பவத்துக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த நான்கு விதமான சாமியம், இந்த மூன்று பேருக்கு சாமியம் நம்ம சொல்ல போகிறோம், இந்த நான்கு பேரும் ஒண்ணுதான். சிவனுடைய அருள் தான் பரமேஸ்வரியாக இருக்கிறது, அதனால ரெண்டு பேரும் பேதமே கிடையாது, ரெண்டு பேருக்கும் பேதமே சொல்ல முடியாது. முருகப்பெருமான் சிவனிடத்திலே இருந்து தோன்றியவன், ஞானமே வடிவாக சிவனுடைய ஞான சக்தியானது வந்திருக்கிறது. பிடியதன் உரு உமை கொள மிகு கரியதன் வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் என்று சொல்லும்படியாக, விநாயக பெருமான் வருவதற்கு அந்த விநாயக பெருமான் தன்னிடத்திலே இருந்து பார்வதியிடத்திலே இருந்தும், பார்வதியிடத்திலே இருந்தும் பரமேஸ்வரனிடத்திலே இருந்தும் வரும்படியாக தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சக்தி விசேஷத்தை விநாயக பெருமானாக கொண்டு வந்து கொடுத்தாராக. நான்கு பேருக்கும் சாமியம் உண்டு, வித்தியாசம் கிடையாது. இந்த வித்தியாசம் இல்லாத காரணத்தினாலதான் இது யாரை போற்றுகிறேன், நான் விநாயகனை மட்டும் போற்றல, விநாயகன் உள்ளிட்டதாக முருகன் சக்தி சிவன் வரைக்கும் போவேன். காரணம் என்னன்னா, இந்த கச்சியப்பருடைய கந்தபுராணத்திலே சைவ சித்தாந்தமும் சிவனுடைய மகிமையும் சொல்லப்பட்டிருக்கும்.